ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த மாயை இரண்டாக செயல்படுகிறது, இரண்டு வகையாக செயல்படுகிறது. ஒன்று சொல் உலகம், இன்னொன்று பொருள் உலகம். சொல்லுலகமாகவும் அது செயல்படுகிறது, பொருள் உலகமாகவும் செயல்படுகிறது. மாயையில் தோன்றி மாயில தோன்றுகின்ற பொருள்கள் அனைத்தும் மொழியால் அறியப்படுகிறது. மொழி இல்லைன்னா அந்த பொருள்களெல்லாம் அதை வரையறுக்க அறிந்து கொள்ள முடியாது. அப்ப வரையறுத்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு காரணம் மொழி, சிந்தனை. இந்த சிந்தனையெல்லாம் தோன்றுவது எங்கன்னா மாயிலிருந்து தான் தோன்றுகிறது, பொருள்களும் இருந்து தான் தோன்றுகிறது. இந்த சுத்த மாயிலிருந்து சொல் தோன்றுகிறது, மற்ற மாயில சொல்லே தோன்றுவதில்லை. சுத்த மாயை என்பது நம்ம இதில் உங்களுக்கு சொல்லியிருப்போம், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சுத்த மாயில இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள் நாதம், பிந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை 5. இந்த சுத்த மாயிலிருந்து 4 விதமான வாக்குகள் தோன்றுகின்றன. வாக்கு, வாக்குன்னா சொல்லு. சொல்லுங்கிறது ஏதோ எழுத்தினுடைய வரி வடிவத்தை சொல்வதாக நம்ம நினைக்கக்கூடாது. சொல்லு, எழுத்து, சொல்லு என்பது ஒரு கருத்து. அந்த சொற்கள் சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா, அதுதான் சொல்லுக்கு பொருளாக அமைகிறது. அந்த அந்த பொருள்களுக்கு, நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் வந்து அந்த பொருளை சுட்டி காட்ட வேண்டும் இல்லையா, சுட்டி காட்டணும். இப்போ மாயில் தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருள் உலகம். இது அர்த்த பிரபஞ்சம், ஒன்னு சொற்பிரபஞ்சம், இன்னொன்று பொருள் பிரபஞ்சம். சொல் பிரபஞ்சத்தை நம்ம என்ன சொல்லலாம், சப்த பிரபஞ்சம்னு சொல்லலாம். பொருள் பிரபஞ்சத்தை அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் பிரபஞ்சம் இருக்கிறதே, இது தனு கரண புவன போகங்களாக முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா. இதைத்தான் கடவுள் என்ன பண்றாரு, பொருள் பிரபஞ்சத்தை தனு கரண புவன போகங்களாக இதை இறைவன் செய்கிறார். இப்படி இந்த உலகத்தை செய்வதற்காகத்தான் உலகத்தை உருவம் கொடுக்க போறார் கடவுள். உருவம் கொடுப்பதோடு இதற்கு பெயரும் தரப்போகிறார். அப்ப உலகத்துக்கு உருவமும் பெயரும் கொடுக்க போகிறார். உருவமே இல்லாத இந்த உயிருக்கும் உடம்பாகிய உருவத்தையும் தந்து அதுக்கு ஒரு பெயர் கொடுக்க போறார் இல்லையா. இப்போ அவரும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக அவரும் உருவம் மேற்கொள்கிறார். அவர் உருவம் மேற்கொள்ளலாம், நமக்கு உருவம் வராது. கடவுள் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை அவர் கடவுள் செய்யலைன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ நாம் உருவம் இருந்தால்தான், உருவத்தோடு கூடி இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மையும் தீமையும் அனுபவித்தால்தான் நாம் திருந்துவோம் அப்படின்னு உலகத்தை அவர் கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது அவரும் சேர்ந்து உருவத்தை மேற்கொள்கிறார். உருவம் இல்லாத பரம்பொருள் உருவத்தை மேற்கொள்கிறார். அப்புறம் உருவம் மேற்கொள்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் வழித்து உய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்தால்தான் உயிர்கள் ஞானத்தை அடைய முடியும். அப்ப வழிபாடு செய்யறதுதான் அதுக்கு ஒரு உருவம் வேண்டும். இந்த உயிர்கள் உருவம் இல்லாத இருந்த உயிர்களுக்கு உருவம் வந்துருச்சு. அந்த உருவம் வந்த உயிர்களால உருவத்தை பற்றி தான் சிந்திக்க முடியும். உருவம் இல்லாத நிலையை நம்ம உயிர்களால சிந்திக்க முடியாது. அதனால இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த உயிர்கள் பற்றுக்கோடு ஒன்று நல்ல விஷயத்துல பற்றுக்கோடு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் தானே உருவத்தை மேற்கொள்கிறான். அப்ப வழிபாடு செய்வதற்காகத்தான் அவன் உருவம் மேற்கொள்கிறானே தவிர அவன் உருவமுடையவன் அல்லன். அவன் உருவம் கடந்த சொரூப நிலையில் இருக்கிறான். சொரூப நிலையில் இருக்கின்ற சொல்வான் இந்த உயிர்கள் எல்லாம் உயிரிட வேண்டும் உருவத்தோடு கூடி வருகிறார். உயிர்களுக்கு வேண்டியதை உணர்த்துவதற்கு பொருட்டும் அவன் உரிமையை தரித்து கொண்டு வராவிட்டால் நமக்கு ஆகமங்கள் கிடைத்திருக்காது. எப்படி நம்ம வாழணும், எந்த முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறை நமக்கு தெரியாது. அவன்தான் குருநாதனாக இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து நமக்கு இந்த குரு சந்தான செய்திகளை எல்லாம் நமக்கு அருள் புரிகிறான். அப்ப நமக்கு ஆகமங்களையும் வேதங்களையும் தருவதற்காக அவன் உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். மக்கள் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். உருவில்லாத உயிர்களுக்கு இந்த உடலை கொடுத்து அந்த உடலை கொடுத்ததன் காரணமாக அவனும் உருந்தாங்கி வந்து உயிர்கள் பற்றுக்கோடாக அந்த உருவத்தை பற்றி கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் உருவம் கொள்கிறான். இத்தனை காரணம் இருக்கு அவன் உருவம் எடுத்துக்கொள்வதற்கு. ஆனா ஒரு விஷயத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய உருவம் நம்மை போன்று மாயையினால் ஆகியது அல்ல. அருள் திருமேனி, அவனுடைய திருமேனி அருள் திருமேனி. அவனுக்கு திருமணம் நம்ம கோயில செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா பௌதிக உடம்பையும் நாம் இணைத்து திருமணம் செய்கிறோம், நம்ம மாதிரி நினைக்க கூடாது. அவனுடைய திருமேனி அருள் திருமேனி, அவனிடம் நீங்காமல் இருக்கின்ற, அவனை விட்டு பிரியாமல் இருப்பதுதான் அவனுடைய அருட்சக்தி. அப்போ அந்த அருட்சக்தியை தனியாக பிரித்து அதை அவன் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால், உமாதேவியை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் இங்க யாருக்கும் திருமணமே நடக்காது. அப்போ திருமணம் நடக்காவிட்டால் உயிர்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து அனுபவத்துக்கு உட்படுத்த முடியாது. அப்ப திருமணம் என்பது அவசியம்னா, இந்த உயிரை திருமணம் பண்ணிக்கிறோம்னா சாமி திருமணம் பண்ணிக்கணும். உயிர்கள் யோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவர் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்து காட்ட வேண்டும். உயிர்கள் தீமை அழிப்பதற்காக ஒரு வீரதீரமான செயல்கள் இருக்க வேண்டும் என்றால் அவனும் வீரதீரமான வடிவத்தை வீரபத்திரன், அப்போ இவன யமன சமகார கால சமகார மூர்த்தியாக திருமண தகனம் செய்கிறான், வீர வடிவம் எடுக்கிறான் சாமி. அது ஏன், அப்படி வீர வடிவம் எடுத்தால்தான் நம்மளையும் தீமை அழிப்பதற்கு வீரமாக நாம் செயல்பட முடியும். ஆக நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்காக சாமி என்னென்னலாம் அவரையும் செஞ்சு காட்டுறாரு. அவர் செய்யலைன்னா நமக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஏனென்றால் அவன் அறிவிக்க அறிகிறோம், அவன் செயல்படுத்த நாம் செய்கிறோம் செயல்படுகிறோம். அவன் செலுத்தத்தான் நம்மளே செயல்படும். நம்ம முதல் சூத்திரத்தில் அதெல்லாம் தெளிவா பார்த்திருக்கும். ஆகவே இறைவன் அவனுடைய நிலையிலிருந்து நமக்காக அவன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்தான் இதெல்லாம் செய்கிறான். பஞ்சகிருத்தியங்கள் ஓய்வில்லாமல் இறந்து கொண்டிருக்கின்றன. அவன் சுரூப நிலையில் இருக்கிறான். சுரூப நிலைன்னா இந்த 36 தத்துவங்களுக்கும் கடந்த நிலை. நம்மால அதை பத்தி சிந்திக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் தூலமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தினுடைய விரிவும் செயற்பாடுகளே நம்மளால சிந்திக்க முடியல. ஒளியினுடைய வேகத்தை விட மிக விரைந்து வேகமாக இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கு. ஒளி இந்த இடத்துல இருந்து புறப்பட்டான், அது போகக்கூடிய வேகத்தை விட பிரபஞ்சம் வேகமாக விரிஞ்சிட்டு இருக்கான். எங்க விரிந்து மைய புள்ளியை விட்டு விரிந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி புறப்பட்டு திரும்பி வரவே முடியாது. அப்படி பிரபஞ்சம் விரிந்து போய்கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் நம்மளால கற்பனையினால கூட அந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவை பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற பிரபஞ்சமே மாயனுடைய ஒரு பொருளை செஞ்சு வச்சிருக்கான். அப்ப மாயை எவ்வளவு பெருத்திருக்கும்? அப்ப மாயையும் இந்த சகலம் விதமான உயிர்களையும் கணக்கற்ற உயிர்கள் ஆணவம் கண்ணம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வியாபகத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறானா? அவன் எவ்வளவு பெருத்திருக்கான்? எல்லாம் வியாபக பொருள் அப்படின்னா இறைவனுடைய பெருமையை நம்மால கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலை அந்த நிலை, சுரூப நிலை. அந்த சுரூப நிலையில் இருக்கின்ற பெருமானுக்கு இதுல ஒரு சைவ சொல்ல ஒரு பெரிய சிரமம் என்னன்னு படிக்கிறவங்களுக்கு ஒரே பேர் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வர்ற ஒரு பெயருக்கு பல பெயர்கள், அதே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய பல பெயர்கள் இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு சொல்லும் பொழுது சுரூப சிவன் உங்கள்ட்ட சொல்லிட்டு நாளைக்கு பரசிவன் சொன்னீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான், உங்களுக்கு சந்தேகம். நேற்று சொன்ன சிவனா இது வேட்டையா அப்படின்னு. ஆனா இந்த சைவஸ்தானம் படிக்கிறவங்க ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் நல்லா கவனத்துல வச்சுக்கணும். என்னன்னா ஒரு சொல்லுக்கே பல சொற்கள் உண்டு, பல அர்த்தம் இல்ல, பல சொல், ஒரே பெயரை பல பெயர்களால் அழைக்கலாம் அப்படி இருக்கு. இப்ப இந்த சுரூப சிவன் பரசிவன் பரமசிவன் அனாதி சிவன் சுத்த சிவன், இத்தனை பெயர்கள் இருக்கிறது அந்த மாயக்கு மேலே இருக்கக்கூடிய சுரூப சிவனுக்கு. இந்த சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் அவன் தண்ணீர் காரணத்தான் இருப்பான், அவன் இறங்கியே வரமாட்டான். அப்போ இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவங்களை பந்திப்புக்கு உட்பட்டிருக்கின்றன என்ற உடன் இறைவனுடைய கருணை வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவன் வேலை செய்யல, அவனில் பிரிவில்லாத அவனுடைய கருணை அது சங்கல்பம் செய்கிறது. இந்த உயிர்கள் எல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்று அது வந்து நினைக்குது. நினைச்ச உடனே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அறிந்து பக்கத்தில் இருக்க மாயை, அவனுக்கு வைப்பாற்றலாக இருக்கக்கூடிய வேண்டுமென்று பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற மாயை இருக்கு, இது பயன்படுமே உயிர்களுக்கு அப்படின்னு முதல்ல அந்த மாயையை அவன் உற்று பார்க்கிறான். சிவபெருமான்கிட்ட இஷ்டாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று விதமான சக்திகள் இருக்கின்றன. இஷ்டாசக்தியை திரண்ட வைத்துக் கொண்டு இச்சினால அவன் ஞான சக்தியினாலே இந்த மாயையை பார்க்கிறான். முதல்ல மாயையை பார்த்த உடனே முதலிலே ஒரு கருவி தோன்றுகிறது. அந்த கருவியை அவன் சிவம் என்ற பெயரோடு பார்க்கிறான். அதனால் அந்த தத்துவத்திற்கு சிவம் என்றும் சொல்லலாம், நாதம் என்றும் சொல்லலாம். இப்ப ரெண்டு சொல்லிட்டுன்னா சிவம்னா எதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இப்ப இந்த 36 தத்துவங்களுக்கு மேல இருக்கிறது பரசிவன், கீழே இருக்கிறது சிவன். சிவம்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், நாதம். முதல் தத்துவம் நாதம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. எதனால பார்க்கிறான், மாயைய தன்னுடைய ஞான சக்தியினால் பார்க்கிறான், நாதம் என்ற தத்துவம் உண்டாகிறது. அடுத்து அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த மாயையை பார்க்கிறான். அதற்கு அடுத்த ஒரு தத்துவம் தோன்றுகிறது, அந்த தத்துவத்திற்கு விந்து, விந்து தத்துவம். நீங்க வேற ஏதாவது நினைக்கக்கூடாது, அந்த அந்த விந்து தத்துவம் என்பது மாயையுடைய இரண்டாவது நிலை, இரண்டாவது நிலை வந்து. அடுத்தது தன்னிடம் இருக்கின்ற ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு இந்த மாயையை பார்க்கிறான். அப்ப அவன் பேர் என்ன பேரு தெரியுமா, இரண்டாவது அவன் கிரியாசக்தியை, அந்த கிரியாசக்தியோடு அந்த மாயையை பார்க்கும் பொழுது தன்னை அவன் சக்தி அதாவது விந்து என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். அதனால அவன் பெயரோட பார்க்கறனால அவனுக்கு விந்து இந்த இரண்டாவது இதுக்கு உண்டாகிறது. மூன்றாவதுல சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஞான சக்தியையும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு சதாசிவம் என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். என்ன தத்துவம் தோன்றுகிறது, சதாசிவம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. அது சாதாக்கியம் அப்படின்னு சொல்லலாம், சதாசிவம், இன்னொன்று சாதாக்கியம். அதுக்கு அடுத்தது தன்னை மகேஸ்வரன் என்ற பெயரோடு செயலாற்றலை மிகுதிப்படுத்தி ஞான சக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயை பார்க்கிறான். நான்காவது தத்துவம் தோன்றுகிறது, அதுக்கு மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வரன் என்ற பெயரோட பார்க்கறதுனால அதுக்கு என்ன பேரு, மகேஸ்வர தத்துவம். அதுக்கு அடுத்ததாக வித்யேஸ்வரன் என்ற பெயரோடு இந்த மாயையை அறிவாற்றலை மிகுதிப்படுத்தி செயலாற்றலை அதாவது ஞான சக்தியை மிகுதிப்படுத்தி கிரியா சக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயையை பார்க்கிறான். அப்பொழுது சுத்த வித்தை என்ற தத்துவம் தோன்றும். இப்படி முதல்ல ஐந்து கருவிகளை இறைவன் தோற்றுவித்தான். இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன், அதனால இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன், உயிர்களுக்கு இப்ப மாயை அந்த உயிர்கள் ஆணவமர பந்தத்திலிருந்து விடுபடுத்துவதற்கான மாயை செயல்படுத்துறான் சாமி. அப்போ இந்த ஐந்து கருவிகளால என்ன பயன் அப்படின்னா, இப்ப நான் வழிபடுகின்ற மூர்த்தங்கள் எல்லாம் இதுலிருந்தான் வருது. இந்த சிவதத்துவத்திலிருந்து 25 மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு, அதெல்லாம் அதிலிருந்துதான் வருகிறது. அதோடு கூட இந்த சதாசிவ தத்துவம் அப்படிங்கிற இடத்திலிருந்துதான் நமக்கு அருள் தொழிலை அவன் செய்கிறான். அருள் தொழில் கூட அங்கதான் கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய சிவன் கோயில்களில் எல்லாம் சதாசிவ மூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தத்தை, அதான் சதாசிவ மூர்த்தம். அதுக்கு உருவம் கண் முதலானவைகளெல்லாம் மந்திரபூர்வமாக அவைகளுக்கு வைக்கப்படுகின்றன. அந்த மூர்த்தத்திலிருந்து அவன் ஒளி குழம்பாக இருக்கக்கூடிய திருமேனி, அதன் மூலமாக நமக்கு அருள் புரிகிறான். அதன் மூலமாகத்தான் கீழ் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் அவன் இயக்குகிறான். அதனாலதான் கோயில ஒன்று முக்கியமாக ஒன்று வந்து அந்த சதாசிவ மூர்த்தத்தை அங்கு வைத்திருக்கிறார்கள். இப்படி சிவதத்துவம் தோற்றித்தான். இதனுடைய பயன் என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல சிவதத்துவம் தோன்றிவிட்டது, முதல்ல அஞ்சு தத்துவத்தை தோற்றிட்டார், எப்படி எப்படி தோற்றிவிட்டார்னு சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக இது மாயினுடைய சுத்த பகுதியிலே சிவபெருமான் செயல்பட்டது. இதுக்கு கீழே மாயினுடைய அசுத்த பகுதி வந்துருக்கு. ஒரே மாயை மாயினுடைய சுத்த பகுதியில சாமி செயல்பட்டார் நேரடியா. அதுக்கு அடுத்தபடியாக அசுத்த பகுதி வருகிறது. அசுத்த பகுதியை செயல்படுத்துவதற்கு சிவபெருமான் கீழே இறங்கவில்லை. அவன் என்ன பண்றான்னா, இந்த வித்யேஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 8 பேர் இருக்காங்க. 8 வித்யேஸ்வரர்கள் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவர்கள். இவன் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கான் வேலைக்கார மாதிரி. அந்த வித்யேஸ்வரர்கள் இருக்காங்களா, அவர்கள் ஞானத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர்களை தன்னுடைய அதிகாரிகளாக அவன் பொருத்தி இருக்கிறான். 8 பேர் அவங்க. அவர்கள் அனந்தர், சூக்ஷமர், சிவோத்தமர், ஏக நேத்திரர், ஏக ருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி. இந்த 8 பேர்ல முதலானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனந்தர். அவரே அதுக்கு தலைவராக வைத்தார். அவர் மூலமாக அசுத்தமாயை அவர் செயல்படுத்துகிறார். அசுத்தமாயை சிவபெருமான் தானே செயல்படுத்தவில்லை. இந்த வித்யேஸ்வரர்களில் 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேர்களில் முதலாவராக இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரரை கொண்டு சிவபெருமான் அசுத்தமாயை செயல்படுத்துகிறான். அனந்தேஸ்வரர் ஆணாமலம் இல்லை, ஆனால் ஆணாம் மல வாசனை இருக்கிறது. வாசனைன்னா என்ன, நினைவடைவிலே. இப்ப ஒரு பாட்டத்துல நம்ம பெருங்காயம் வச்சிருக்கிறோம், அதை எடுத்துடணும். இருந்தாலும் பாத்திரத்து முகர்ந்து பார்த்தால் வாசனை வரும். ஆனா அந்த அந்த வாசனையை வச்சு நம்ம குழம்பு வைக்க முடியாது, எதுக்கும் பயன்படாது. அது போல அது காரியமாக செயல்படாது, வாசனை அலையில என்ன மாதிரத்துல இருக்கும் அப்படிப்பட்டவர் அவரு. இவர் எங்கிருந்து எடுத்து இந்த அசுத்தமாயை படைக்கிறார், பக்குவப்படுத்தணும். நம்ம தோசை சொல்றது இட்லி சொல்றதுன்னா அரிசி எடுத்து உளுந்து எடுத்து ரெண்டையுமே சேர்த்து போட்டு தோசை கல்ல போட்டா என்ன ஆகும், வறுபட்டு போகும், தோசையும் ஆகாது இட்லியும் ஆகாது இல்லையா. அப்ப அதை நம்ம பக்குவப்படுத்துறோம், மாவை அரைத்து பக்குவப்படுத்துகிறோம். ரெண்டு மாவை தனித்தனியா அரைத்து ரெண்டையும் ஒன்று கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்த முதனால மறுநாள் காலையில அதை பயன்படுத்துகிறோம். அது போல இந்த மாயையும் இறைவன் பக்குவப்படுத்தி அது ரா அது வந்து அப்படியே இருக்கு, அந்த பொருளை வந்து அவன் பக்குவப்படுத்துறான். அப்படி பக்குவப்படுத்தினாதான் இந்த உலகமா சிருஷ்டிக்க முடியும். அந்த பக்குவப்படுத்துகின்ற காரியத்தை அவனால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. ஆகவே இருக்கின்ற பொருளைத்தான் நம்ம செய்ய முடியும், இருக்கிற பொருளை தான் அவன் செய்யறான். அப்போ இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, இந்த அசுத்த மாயைக்கு மூலம் எங்க இருக்குன்னா விந்து தத்துவத்துல மலக கண்மங்களோடு கூடிய அசுத்த மாயையுடைய மூலம் அங்க இருக்கு. அங்கிருந்து எடுத்து இந்த உலகத்தை, இந்த அசுத்த மாயாக உலகத்தை சிருஷ்டிக்கிறார். இப்ப நம்ம சாதாரணமா மாயைன்னா அது அசுத்த மாயை தான் குறிக்கும். சுத்த மாயை குறிக்கும் பொழுது எதை எப்படி சொன்னோம், சுத்த மாயைன்னு சொன்னாதான் சுத்த மாயை குறிக்கும். வெறும் மாயைன்னா அது எதை குறிக்கும், அசுத்த மாயை குறிக்கும். அப்ப அந்த அசுத்த மாயையை இந்த அனந்தேஸ்வரர் செயற்படுத்துகிறார். இதிலிருந்து அவர்கள் ஏழு தத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். அசுத்த மாயில ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த அசுத்த மாயைக்கு வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயரை வேற நூல்களில் படித்தாலோ அல்லது நானே வேற முறை பயன்படுத்தும் பொழுதோ இது வேற அது வேற நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எழுத்து வடிவத்துல வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா, எழுத்து வடிவத்துல இது இருக்கணும். இப்ப அசுத்த மாயைக்கு இத்தனை பேர் இருக்கு, சுத்த மாயைக்கு இத்தனை பேர் இருக்கிறது என்று எழுத்து வடிவத்துல இருந்து பல முறை அதை படித்து பார்த்தாதான் உங்களுக்கு அது மனசுல அது பதில். இந்த இந்த பெயர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் தயவு குழப்பவே குழப்பாது, எந்த இடத்துலையும் தெளிவா இருக்கும். இதுக்கு அதோ மாயை, அதோனா அதோ கதின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதோ மாயை, மோகினி, மயக்கம் தருந்தனால் மோகினி, காரிய மாயை, அந்த அசுத்த மாயைக்கு இன்னொரு பேரு காரிய மாயைன்னு சொல்லலாம். இந்த பதப்படுத்தப்பட்ட பகுதி பதப்படுத்தி வச்சிருக்கிறார், அதிலிருந்து இந்த அனந்தேஸ்வரர் இதை செய்கிறார். காரிய மாயையிலிருந்து முதலிலே எதை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா கால தத்துவம். இப்ப நான் வந்து எப்படி தோற்றுவிச்சு வர்றாருன்னு மட்டும் சொல்றேன், அதுக்கு பிறகு அதனுடைய பயன்பாட்டை சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா குழப்பமா இருக்கும். முதல்ல அதுல இருந்து வர்றது என்ன, காலம். காலம் தான் இப்ப நம்ம உலகத்தையே நிர்ணயிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. கால தத்துவமாக சிவபெருமானே காலஸ்வரூபமாக இருக்கிறான், அவன் காலனுக்கு காலனாக இருக்கிறான். காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காலஸ்வரூபமாக சிவபெருமான் இருக்கிறான். அப்போ காலம் என்பது அது இறந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் நிகழ்காலமாகவும் இருந்து நமக்கு உயிரெடுத்து பயன்படுகிறது, அப்படி பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தி அதை தோற்றுவித்திருக்கிறான். அடுத்தது நியதி. நியதினா இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கு முறைப்பாடு இருக்கிறது, அந்த ஒழுங்குமுறை இல்லைன்னா உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல். இந்த நியதி என்ற தத்துவத்தை தோற்றி தான். அதுக்கு அடுத்தது கலை. இந்த கலை இது வந்து காலத்துக்கு பிறகு நியதி தோற்றி தான், நியதிக்கு பிறகு கலையை தோற்றி தான். கலைக்கும் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை, ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவன் தோற்றுவிக்கிறான் மாய. அந்த அஸ்தமாயிலிருந்து அனந்தேஸ்வரர் தோற்றுவிக்கின்றார். இந்த கலை தத்துவத்திலிருந்து அடுத்தது தோன்றுவது வித்தை. கலை வந்து ரெண்டா பிரியுது. உங்களுக்கு படம் கொடுத்துருக்குறோம், நீங்க எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. அந்த கலை தத்துவம் ரெண்டாக பிரிகிறது. கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. கலையினுடைய இன்னொரு பகுதியிலிருந்து சொல்ற கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், இந்த மூன்றையும் சொல்லிடுறேன். இந்த கலை எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா, இந்த கலை எதற்காக பயன்படுகிறதுனா, இப்ப நீ மூணையும் ஞாபகம் வச்சுங்க, கலை, காலம், நியதி, கலை மூன்றாவது வருது. மூன்றாவது கலையிலிருந்து வித்தையும் வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுகிறது. இந்த மூணு ஒரு கொத்து, அதை நீங்க பார்க்கணும். இந்த கலை தத்துவம் என்னன்னா அது செயல்படும் தன்மை, வித்து என்பது அறிவு தொழிற்படும் தன்மை, அராகம் என்பது விருப்பம் தொழிற்படும் தன்மை. இப்ப இந்த மூன்றையும் கடவுள் எதுக்காக முதல்ல கொண்டு வந்து நமக்காக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவமல தாக்கம் உயிருக்கு ஏற்பட்ட உடனே உயிருக்கு இருந்த அறிவு, இச்சை, செயல் மூன்றையும் கட்டி போட்டுருச்சு, மூன்று செயல்படாம பண்ணிடுச்சு. இந்த மூணையும் செயல்படாமல் பண்ணதுனால அந்த உயிர் என்ன ஆயிடுச்சு, ஜடம் போல இருந்தது. இப்படி ஜடம் போல இருந்த உயிரினுடைய அறிவையும் இச்சையையும் அறிவிச்சு செயல் மூன்றையும் செயல்படுத்தணும் இல்லையா. செயல்படுத்துறதுக்கு இறைவன் என்ன பண்றான்னா, உயிருடைய பக்குவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் மெல்ல மெல்லத்தான் பக்குவப்படுத்த முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு கொடுத்தா அதால தாங்க முடியாது. திடீர்னு ஒரு வெளிச்சத்தை கண்ணு கொண்டு வந்து கொடுத்தா கண்ணு என்ன ஆகும், ஒளி இழந்து போய்விடும் இல்லையா, பார்க்க முடியாது. வேகமா ஒரு சத்தம் கேட்டதுன்னா காது அதனுடைய ஆற்றலுக்கு மேல போய் காது செவிடா போயிடும். அதனால உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே என்ன செய்யறான்னா, முதலிலே உயிரினுடைய செயலாக்கல் சற்று வெளிப்படுவதற்காக கலை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிருடைய அறிவு கட்டி போடப்பட்டிருக்கிற அறிவு சற்று செயல்பட வேண்டும் என்பதற்காக வித்தை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிருடைய விருப்பம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அறாம் என்ற தத்துவத்தை, இந்த மூணையும் கொடையில் கொண்டு வந்து உயிருடைய ஆணவமாக கட்டிலிருந்து மெல்ல விடுபடுவதற்காக முதல்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ என்னென்ன வந்திருக்கு, காலம், நியதி, தலை, தலையிலிருந்து, இந்த மூணு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, காலத்துக்கு பின்னாடி நியதி, நியதிக்கு பின்னாடி கலை, தலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், இந்த ஐந்தும் சேர்ந்த உடனே உயிருக்கு ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. என்ன உயிர்ப்பு தன்மை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை பிடிச்சு நாளை இந்த திருடர்கள் நிறைய பணம் வச்சிருந்தான், கட்டி கொண்டாந்து ஒரு ரூம்ல போட்டாங்க, இது மாதிரி ஒரு ரூம் மேல ஷட்டர் எழுதி விட்டாச்சு. அவன் நாலு நாளா உள்ளே கிடக்கிறான், பசி தாகம்லாம் தாங்க முடியாம உள்ள கிடக்கிறான். நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஏன் உயிரோட வச்சிருக்கான்னு தெரியல, உள்ள கிடக்குறான் ஒரு ஆள். அப்படி கிடக்குன்ற ஒருவனுக்கு திடீர்னு மேல இருக்கிற ஜன்னல யாராவது திறந்து விட்டு கொஞ்சம் விட்டு வெளிச்சம் வந்ததுன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஆஹா வெளிச்சம் வந்துட்டு நம்ம எப்படியாவது விடுதலை அடைந்தலாம். அதுபோல ஆணவ மனத்தினால முழுதும் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த உயிரானது அதனுடைய அறிவும் செயலும் விருப்பமும் சற்று செயல்படுவதற்கான கருவியை கொடுத்த உடனே, அந்த ஜன்னலில் வர வெளிச்சத்தை பார்த்த உடனே அது எப்படி சிலித்தெழுந்து சற்று அது அந்த வெளி உலகத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்து இருக்குமோ அந்த மாதிரி உணர்வு அதுக்கு ஏற்படுகிறது. அந்த உயிர்ப்பு நிலையை குருடன் என்று சொல்றோம். அந்த அஞ்சு சேர்ந்த உடனே குருடன் என்ற ஒரு உயிர்ப்பு நிலைமை இருக்கிறது, அதையும் ஒரு தத்துவமாக சேர்த்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் எத்தனை ஆகுது பாருங்க. இப்ப முதல்ல மாயை இருக்கு இல்லையா, அசுத்த மாயை அல்லது அதோ மாயை, மோகினி எல்லாம் அந்த மாயை, அந்த அசுத்த மாயை, அசுத்த மாயை, மாயினாலே அசுத்த மாயை தான் குறிக்கும். அசுத்த மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், இப்ப ஏழு தத்துவம் வந்திருக்கு. இப்ப காலம் நியதி ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துருக்கு. அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த ஐந்தும் சேர்ந்த தத்துவம் வந்த உடனே தான் உயிருக்கு அந்த உயிர்ப்பு நிலைமை வருகிறது, அதுக்கு புருடன் என்றது. அது மொத்தம் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன, ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். சரி, இந்த ஐந்தும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்தும் சேர்ந்த கூட்டு தத்துவத்திற்குத்தான் புருடன் என்று பெயர். அப்ப உயிர்ப்பு தன்மையை புரிந்த ஒரு நிலையே ஒரு தத்துவமாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ கடவுள் எத்தனை தத்துவத்தை படைச்சு கொடுத்துருக்காரு, பன்னெண்டு. ஐந்து சுத்தமாயிலிருந்து வந்திருக்கிறது, அடுத்தது அசுத்தமாயிலிருந்து ஏழு வந்திருக்கிறது. ஏழையும் படைத்துக் கொடுத்தவர் அனந்தேஸ்வரர். முதல் ஐந்து தத்துவங்களையும் படைத்துக் கொடுத்தவர் சிவபெருமான். இப்ப இதுக்கு பிறகு சகல ஆன்மாக்களுக்கு உடலாகவும் தனுக்கரண்ட மூணு உலகங்களும் இடம் வேணும். நமக்கு இடம் அங்கெல்லாம் இல்ல, சுத்தமாயிலும் இல்ல அசுத்தமாயிலும் நமக்கு இடம் கிடையாது, நமக்கு இடம் வேணும். ஆகவே கடவுள் இந்த அசுத்தமாயையை அரித்தமாயினுடைய பரிணாமமாக இன்னும் மேலும் போட்டு கத்தகி கிசகி அதுல இருந்து ஒரு உலகத்தை தயார் பண்ணி கொடுக்கிறார். நமக்கு விருத்தி வேறு, பரிணாமம் வேறு. இது பரிணாமம் அடைஞ்சது, பால் தயிராக போவது போல பரிணாமம் அடைந்த அந்த மாயையை என்ன பண்றது, அங்க வந்து அனந்தேஸ்வரர் வரல. இந்த மாயை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய அம்சம் பொருந்திய மற்றொரு அதிகாரியை அதுக்கு படைக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 108 ருதிரர்கள் இருக்காங்க. அந்த பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்களிலே பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள் 108 ருதிரர்கள். அதனுடைய தலைவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருதிரர். அந்த ஸ்ரீகண்ட ருதிரை திருவருமான் அதிர்ஷ்டித்து நின்று இந்த பிரகிருதி மாயாபுவனத்தை படைக்கிறார். ஆன்மாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் இந்த மாயையிலே வசிப்பதனாலே ஆன்ம வர்க்கத்தினுடைய தலைவராக ஸ்ரீகண்ட ருத்ரர். நமக்கு நேரடி தலைவர் யார்? இப்ப ஸ்ரீகண்டர் ருத்ரர் தான். ஆன்மவர்க்கம், நம்ம எல்லாம் ஆன்மவர்க்கம், ஆன்மவர்க்கத்தினுடைய தலைவர் அவர். இந்த ஆன்மவர்க்கங்களுக்கு உதவுவது இதுக்கு ஆன்ம தத்துவங்கள் என்று இன்னொரு பெயர் அதுக்கு சொல்லலாம், ஆன்ம தத்துவம் அப்படின்னு. இப்ப கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, நல்ல நினைவோட பார்த்தா அந்த இது தெளிவா புரியும். இப்ப கலை என்பதில் கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், அப்புறம் எல்லாம் சேர்த்த கூட்டத்தும் நம்ம வந்து புலத்தும் சொல்லிட்டோம். இப்ப கலையிலிருந்து இன்னொரு பகுதி பிரிக்கிறது, அந்த அந்த கலையிலிருந்து வந்த இன்னொரு பகுதிக்கு ஒரு பகுதி வித்தை, இன்னொரு பகுதி என்ன? மூல பகுதி, மூல பிரகிருதி என்று பெயர். அதுதான் நம்ம வாழ்ற உலகத்தினுடைய மூலம், அதிலிருந்து மீதி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த மூல பகுதி, அதுக்கு மூல பிரகிருதி மான் அப்படின்னா பேரு, வேற வேற பேரு, மான் சொல்லலாம், மூல பகுதின்னு சொல்லலாம், மூல பிரகிருதின்னு சொல்லலாம், இன்னொரு பேரு அவ்யக்தம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே நேரத்துல சொல்லி ஞாபகம் வச்சுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? சரி, ஆகவே ஏன் இதுக்கு அவ்யக்தம்னு பேருன்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம்னா என்றால் மறைந்திருத்தல், ஒடுங்கியிருத்தல், வெளி தெரியாமல் இருத்தல் அப்படின்னு பேரு. இப்ப அவ்யக்தம் என்பது மூன்று குணங்களை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருக்கிறது. நம்மெல்லாம் குணமுடையவர்கள், என்ன குணமுடையவர்கள்? தத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்கள். இந்த முக்குணங்களுக்கும் அங்கதான் இருக்கு, அங்கிருந்து வருகிற எல்லா குணங்களையும் முக்குணம் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட முக்குணம் இருக்கு. தத்துவ குணாகாணம் இருக்கு, தாமச குணாகாணம் இருக்கு. நல்ல பழைய சோரை நாலு நாள் ஊற வச்சு புளிப்பா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அத்தந்து தூக்கம் வரும். அப்புறம் மாமிசம் போன்ற உணவுகளை சாப்பிட்டால் ரஜோ குணம் வரும் இல்லையா? அப்ப அந்த தத்துவ மூலப்பகுதியே தத்துவத்துக்கு உட்பட்டது, தத்துவம் ராஜசம் தாமசம். அதிலிருந்து வருகிற எல்லா கருவிகளும் தத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்களை உடையதாகவே இருக்கும். இதை மீறி நம்ம செயல்படணும், குணங்களை தாண்டி நாம் செல்ல வேண்டும். குண அதீதனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைவதற்கு குண அதீதமாக செல்ல வேண்டும் இல்லையா? ஏன் இதை பத்தி விளக்கமா பாக்குறோம்னா, இந்த குணங்கள் இவ்வாறு நம்மளை கட்டுப்படுத்தும், இந்த குணங்களை எதிர்த்து நாம் போரிட்டு நின்று நாம் இறைவனுடைய திருவுருளை அடைய வேண்டும் அப்படின்னு. இந்த மூன்று குணங்களும் இதில் அடங்கி இருக்கின்றன, முக்குண வடிவாக இருக்கிறது. ஆகவே குண தத்துவம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் நம்முடைய சித்தியார்ல, சித்தமாம் அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும். நீங்க படிச்சிருக்கலாம் 142வது பாடல், நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கேன் உங்களுக்கு. சரி, இந்த குண தத்துவம் இருக்க இப்ப மறுபடியும் ஒரு மேலும் பிரிவு, அந்த உங்கள்கிட்ட நாங்க கொடுத்த தாவல் இருந்ததுன்னா தெரியுது, இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டு வீட்டுல போய் பாத்துக்கலாம். கவனியம், குணதத்துவம் அதாவது மூலப்பகுதி, மூலப்பகுதியில் இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது, புத்தி தத்துவத்தில் இருந்து ஆங்கார தத்துவம் தோன்றுகிறது. நமக்கு எல்லாம் வேண்டிய நமக்குள்ள இருக்கு, கடவுள் வச்சிருக்காரு நமக்குள்ள. அந்த மூலப்பகுதியை சித்தம், மூலப்பகுதிக்கு இன்னொரு பேரு சித்தமாகவும் செய்வது, சித்தமாக அவ்யக்தம், அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும், அது சிந்தனை செய்யறதுக்கும் பயன்படுகிறது. அப்ப சித்தம், புத்தி, புத்தியிலிருந்து ஆங்காரம். இப்ப என்ன இன்னொரு தேவை சொல்லுங்க பார்க்கலாம், ஆங்கார தத்துவத்திலிருந்து நமக்கு தேவை இன்னொரு தத்துவம் இருக்கு. நான் அந்த கரணங்கள் நாலு, நாலுதான் நான் வந்து இப்போ மூன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்னு. சரி, இந்த ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிகிறது, நீங்க அந்த டேபிள் வச்சிருந்தா உங்களுக்கு சுலபமா தெரியும், பாத்துங்க. ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிகிறது, அது குணங்களை வெளிப்படுகின்றது, அங்கிறதுலாம் வெளிப்படுகிறது. அது தத்துவ குணம் மிகுதியாக உள்ள அங்காரம், தைத்தத அங்காரம் என்று பெயர். தத்துவ குணம் இருக்கிறது, தைத்தத ஒளி உள்ளது. வைகாரிக அகங்காரம், வைகரி அகங்காரம், அது ரஜோகுண இயல்பு உடைத்தது. மூன்றாவது பூதாதி அகங்காரம், அது என்ன குணம்? தாமத குணம் உடையது, தாமத குணம் உடையது. இந்த மூன்று அகங்காரம் மூன்றா பிரிஞ்சிருது. இப்ப சத்துவ குண அகங்காரத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, ரஜகுணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, தாமச குணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சத்துவ குணத்திலிருந்து தோன்றுகின்ற அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற கருவிகள், அதுல மனம் என்ற கருவி தோன்றுகிறது. அப்ப மனம் எப்படிப்பட்டது? சத்துவ குணம் இருக்குது. மனம் வந்து பேதலிச்சு போச்சு, மனம் வந்து தப்பா யோசனை பண்ணுது அப்படின்னா உண்மையிலே மனம் தத்வா யோகனம் பண்ணுமா? அது வந்து அது நினைக்க தெரியும், எதையாவது ஒண்ணா பற்றும், அப்படி போய் பற்றும். அது நல்லதா கெட்டதான் தெரியாது. நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பற்ற வைக்கிறது எது? ஆணவளமாக உள்ள இருக்கிற குற்றம். அப்போ மனம் என்ற தத்துவமும் அதோடு ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அதிலிருந்து தோன்றுவது, அந்த தத்துவ மனத்திலிருந்து தோன்றுவது ஞானேந்திரியங்கள். என்னென்னது? மெய், வாய், கண்ணு, மூக்கு, இந்த ஐந்தும் தோன்றுகிறது. அந்த கரணங்களை ஒன்றாகிய மனம் ஞானேந்திரியங்கள் அறிஞ்சு, அது தைத்ததம் சத்துவனுடையது, தைத்தத அகங்காரம். அதுக்கு அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணத்தில் இருந்து அது வைகரி அகங்காரம், ரஜோகுண அகங்காரத்துக்கு வைகரி அகங்காரம்னு பேரு. அதிலிருந்து செயற்கருவிகள் தோன்றுகின்றன, கை, கால், வாய். வாய் வந்து ரெண்டாவும் செயல்படும், ஒன்று ஞானேந்திரியமாகவும் செயல்படும், இன்னொன்று கர்மேந்திரியமாக. ஞானேந்திரியமாக செயல்படும் பொழுது வாய் என்ன பண்ணும்? சுவைக்கும். அது கர்மேந்திரியமாக செயல்படும் பொழுது பேசும். வாய், எருவாய், கருவாய், இந்த ஐந்தும் வைக்கரி அகங்காரத்திலிருந்தும் தோன்றக்கூடிய, அதாவது ரஜோகுணத்திலிருந்தும் தோன்றக்கூடிய கருவிகள். அதற்கு அடுத்தபடி பூதாதி அகங்காரம் தாமத குணத்திலிருந்து தோன்றக்கூடியவைகள். அது என்னன்னா தன்மாத்திரைகள் ஐந்தும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதெல்லாம் தூக்கும பூதங்கள். இதுவரையிலும் இருக்கிற எதையாவது கண்ணுக்கு தெரியுமான்னு யோசனை பாருங்க, தெரியாது. உள்ளது சுவை தெரியுமா கண்ணுக்கு? தெரியாது. உணர்ந்துதான் பார்க்கணும். அதெல்லாம் அது சுவையை உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நாக்கில் பித்தம் இருந்தால் சுவையும் வேற மாதிரி தெரியும், பால் கசக்கும். அதனால அப்படி சொல்லுவோம். அதாவது கடவுள் தன்மாத்திரைகளை நம்முடைய ஞானேந்திரியங்களிலும் வைத்திருக்கிறார், புறத்திலேயும் வைத்திருக்கிறார். சுவையை அறியக்கூடிய ஆற்றலை நாட்டிலையும் வைத்திருக்கிறார். சுவை தண்ணீரிலும் இருக்கிறது. ரெண்டையும் இணையும் பொழுது நமக்கு அந்த சுவையாகிய அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி உலகத்தை படைச்சிருக்கார். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அனுபவித்து ஞானத்தை அடையணும். வினை வழியே நம்ம இயக்குகிறார் கடவுள். வினை வழியே இயக்கும் பொழுது நம்ம அனுபவம் அடையணும். அந்த அனுபவம் அடைவதற்கு இந்த உலகத்துல பொருள்கள் வேணுமே. ஒரு நம்முடைய குழந்தை வீட்டுல இருக்கிற நம்ம பையன் கல்யாணம் பண்ணிடுறோம், வீட்டையும் வாங்கி கொடுத்துட்டோம், கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டோம், போய் குடும்பம் பண்ணாலும் பண்ண முடியாது. அவனால அந்த வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வைக்கணுமா இல்லையா? பர்னிச்சர் தட்டுமுட்டு சாமான்கள் இருந்து சமையலுக்கு வேண்டிய பொருள்கள் இருந்து எவ்வளவு சகல ஜாமானும் வாங்கி கொடுக்கணும் நம்ம. அப்பதான் முதல்ல குடும்பம் பண்ண முடியும். அதுபோல இந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இவைகள் வாழ்வதற்கு வேண்டிய அந்த கருவிகளையும் அவன் தான் கொடுத்திருக்கிறான். அந்த கருவிகள் மூலமாக அனுபவிக்கிற அனுபவத்திற்கு பொருளை இங்க உணவு வச்சிருக்கான், தட்டுமுட்டு சாமான்களை உணவு போட்டுருக்கான். இல்லைன்னா உலகம் சில நம்ம அனுபவம் நன்மையோ தீமையோ அடைய முடியாது, நம்ம வந்து முன்னேற முடியாது, அனுபவங்கள் முன்னேற முடியும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக நான் முன்னேறுவதற்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இங்க கொண்டு கடவுள் வைத்திருக்கிறான். அவனா அவனை போன்ற பேரறிவும் பேராற்றலும் பெருந்தவனையும் படைத்தவனால் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அவனை தவிர யாராலும் இந்த காரியங்களை செய்யவே முடியாது. நான் என்ன வேலை செஞ்சிருந்தோம் அதுக்கு தகுந்த அப்பா, அதுக்கு தகுந்த அம்மா, அதுக்கு தகுந்த சூழ்நிலை, அடுத்த வீட்டுக்காரன், மனைவி, குழந்தை, எல்லாம் அவன் படுத்துவான். ஒண்ணு கூட கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தக்கூடிய நிபுணன் அவன் தான். நிபுணன் நிபுணன் சொல்றது நமக்கு தெரியுது, அவ்வளவு தெரியும் தான்.